நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சூரியகுமார் வைத்திலிங்கம்.
வணக்கம் பிரபா மகேஸ்வரன்.
முதலில் வந்து உங்களை எமது நேர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன்.
நான் இங்கு அனுமதி பெற்ற லைசன்ஸ் எலக்ட்ரீஷியனாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக கடமை புரிந்து கொண்டிருக்கின்றேன். இது வந்து இந்த லைசன்ஸ் இல்லாமல் இங்கு அரசாங்கத்தின் சட்டத்தின்படி நாங்கள் எலக்ட்ரிக்கல் வேலையில் செய்யக்கூடாது. அதனால் நான் இங்கு வந்து டேபிள் படித்து பட்டம் பெற்றுள்ளேன்.
ஒரு புதிய வீட்டுக்கு மின்சார வேலைகளை செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக கூறுங்களேன்.
புதிய வீடுகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு எவ்வளவு ப்ளக் பாயிண்ட் லைட் இப்படியானதெல்லாம் தேவை என்பதை நீங்கள் ஒரு சில அளவுக்கு அதிகமாக ஒன்று ரெண்டை கூட்டினாலும் பரவாயில்லை, கூடிய அளவு இதண்டு வரைபடத்தில் நீங்கள் அதில் குறிப்பிட்டு அதை கண்ட்ராக்டர் லைசன்ஸ் என்ற லைசன்ஸ் உள்ள ஒரு எலக்ட்ரீஷியனிடம் கொடுத்து உங்களுடைய கோட்டேஷனை எடுத்துக்கொள்ளலாம். அதை இன்னும் டெண்டர்களிடம் கொடுத்து எடுத்து அதன்படி நீங்கள் செய்வது மிகவும் ஒரு சிறந்த விடயம். ஏன்னு சொல்லி சொன்னால், சில நேரம் நீங்கள் குறைந்த பவர் பாயிண்ட்களை போட்டுவிட்டு பின்னாடி இந்த எக்ஸ்டென்ஷன் வயர் போன்ற ஒரு சிக்கலான நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிவுறுத்தல். அதே போல் நீங்கள் போடும் லைட்டுகள், சில பேர் என்னென்னு சொல்லி சொன்னால் படிக்கு கிட்ட ஏணி படிக்கு கிட்ட லைட்டை போடுவார்கள், அது பின்னால் பராமரிப்பது என்பது மிகவும் கடினமான விடயம். மற்றும் மின்சாரம் இணைக்கும் பொழுது மேல் வீட்டு பவர் பாயிண்டுடன் கீழ் வீட்டு லைட்டையும், கீழ் வீட்டு பவர் பாயிண்டுடன் மேல் வீட்டு லைட்டையும் போட்டு RCD எனப்படும் இதை தனித்தனித்தையாக பிரித்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.
அதாவது ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் முழுவதுமாக நீங்கள் மின்சாரத்தை இழக்க மாட்டீர்கள், பகுதியாக இழந்தாலும் பகுதி வீட்டுக்கு மின்சாரம் இருக்கும் என்று கூற வருகின்றீர்கள் அல்லவா?
சிறப்பான முறையில் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் பிரபா.
மிகவும் நன்றி சூரியகுமார். உங்களுடைய அந்த ஆலோசனை புதிய வீடுகள் அல்லது கிரானி ஃபிளட்ஸை அமைப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக முக்கியமான பிரச்சனை, இப்போது நம்மவர்கள் பலரும் இங்கே மின்சார வேலைகளை செய்து வருகின்றார்கள். அவர்களில் யார் யாருக்கு லைசன்ஸ் இருக்கின்றது அல்லது இல்லை என்பது தெரியாது. குறிப்பாக வயதானவர்கள் வீட்டில் இருக்கும்போது அவர்களுடைய மின்சாரத்தில் ஏதாவது கோளாறு, குறிப்பாக மின் விளக்கை மாற்ற வேண்டும் போன்ற சிறு விடயங்களுக்கும் அவர்கள் தமக்கு தெரிந்தவர்களை அழைக்கின்றார்கள். அதனால் பல பிரச்சனைகள் வருகின்றது. நாம் வாழுகின்ற வீட்டில் ஒரு மின்சார வேலை செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூறுங்களேன்.
மின் விளக்குகளை நீங்கள் மாற்றுவதற்கு உண்மையில் எலக்ட்ரீஷியன் தேவையில்லை, நீங்களே மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் முடியாத கட்டத்தில் நீங்கள் ஹண்டிமென் போன்றவர்களை கூப்பிட்டு இந்த பழுதான விளக்குகளை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட, அதாவது ஃபிக்ஸ் இதென்று சொல்லுவார்கள், இந்த ஹோல்டர் வயர்கள் மாற்றுவதென்றால் நீங்கள் தகுதி பெற்று, அதாவது கண்ட்ராக்டர் லைசன்ஸ் உள்ள ஒரு எலக்ட்ரீஷியனை அழைத்து அவர்கள் மூலம் பராமரிப்பது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அது வந்து உங்கள் காப்புறுதிகளுக்கெல்லாம் ஒரு பாதிப்பையும் ஏற்படாது. இவர்களை அழைத்து நீங்கள் மாற்றும் பொழுது அவர்களிடம் நீங்கள் என்னென்ன வேலை செய்ய போறீர்கள் எழுதி அவர்களுடைய கோட்டேஷனை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதே இதை இன்னொரு நபருடன் காட்டி அவர்களும் கிட்டத்தட்ட இதே தொகையை தந்தால் நீங்கள் அதில் உங்களுக்கு விருப்பமானவர்களிடம் கொடுத்து தண்ணலாம். ஏனென்று சொல்லி சொன்னால், என்னுடைய அனுபவத்தில் நான் சில இடங்களில் வயர் மாற்றும் பொழுது நான் பொதுவாக என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், முடிந்த அளவுக்கு பாதிப்புள்ள வயர்களை மாற்றிக்கொள்வேன். சில எலக்ட்ரீஷியன் என்ன செய்வார்கள் என்றால் அந்த முடிந்த எரிந்த அளத்தையும் கட்டுதண்டு போட்டு அதை மாத்திரம் ஜாயின் பண்ணி போட்டு போவார்கள். இது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து தான் நாங்கள் தீர்மானிக்கலாம்.
இதில் நீங்கள் சொன்னீர்கள் அந்த லைசன்ஸ்ட் எலக்ட்ரீஷியன் என்று, ஒருவரை அழைக்கும் போது அவரிடம் லைசன்ஸ் இருக்கின்றதா இல்லையா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது?
நீங்கள் அவரிடம் கேட்டால், அதாவது வந்து லைசன்ஸில் வந்து 2 லைசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் சர்டிபிகேட், இரண்டாவது வந்து கண்ட்ராக்டர் லைசன்ஸ். இந்த வேலையில் செய்வர்கள் கட்டாயம் கண்ட்ராக்டர் லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் கேட்டால் அவர்கள் கட்டாயம் காட்ட வேண்டும். அவர்கள் காட்டாத பட்சத்தில் நீங்கள் வேறு யாரையும் அழைப்பது நல்லது. அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால், நீங்கள் அவருடன் தான் செய்ய வேணும் என்று சொல்லி நிர்பந்தம் இருந்தால், நீங்கள் அரசாங்க வெப்சைட்டில் போனால் அவருக்கு உண்மையில் லைசன்ஸா இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
இப்பொழுது அவரிடம் அந்த கோட்டேஷன் எல்லாம் பெற்று ஒருவரை நாங்கள் அவரிடம் தான் அந்த பழுதுகளை திருத்த வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்து விட்டோம் என்று சொன்னால், அவர் அந்த பழுதுகளை திருத்தியதன் பிற்பாடு உங்களிடம் பணம் கேட்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரிடம் கேஷ் இன் ஹேண்டாக சிலர் கொடுத்தால் குறைந்த விலையில் கட்டணங்களை ஆறவிடுகின்றார்கள். அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமது சமுதாயத்தில் நடக்கின்றன. அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவற்றை எவ்வாறு கையாளலாம் என்று கூறுங்களேன்.
நீங்கள் 10 ரூபாயை பார்ப்பதை விட நீங்கள் அவரிடம் ஜிஎஸ்டியை கட்டி ரிசீட்டை பெறுவது நல்லது. ஏனென்று சொல்லி சொன்னால், பின்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு அவருடைய விவரம் முழுக்க இருக்கும். இவர் தான் செய்தவர், இப்படித்தான் செய்தவர், இதுக்கான ரிசீட் எங்களிடம் இருக்குன்னு சொல்லி காட்டலாம். நீங்கள் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாய்க்காக நேர்வழியில் போகாம விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் பாதிப்பு உங்களுக்கே தவிர அவர்களுக்கு அல்ல.
அதாவது ரிசீட்டினை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிலும் அந்த ரிசீட்டில் அவர் என்னென்ன வேலை செய்தார் என்பதனை
விவரமாக எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்த விடயம்.
முக்கியமான கேள்வி என்னவென்றால், சிலர் எலக்ட்ரீஷியன்ஸ் வருவார்கள், வேலைகளை செய்வார்கள், கேட்டபடியே ரிசீட்டையும் தந்துவிட்டு போவார்கள். ஆனால் அவர்கள் செய்த அந்த வேலையில் தரம் இருக்காது. அவர்களை மீண்டும் தொடர்பு கொண்டு அந்த வேலையில் எங்களுக்கு திருப்தி இல்லை, வந்து பாருங்கள் என்று கேட்டால் வராமல் கடத்தும் சந்தர்ப்பங்கள் பல நமது சமுதாயத்தில் நடக்கின்றது. இப்படியான சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு நாம் என்ன நடவடிக்கையை எடுக்கலாம்?
நீங்கள் முடிந்த அளவு முயற்சி செய்து பார்க்கலாம். உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால், ஃபேர் ட்ரேடிங் என்ற ஒரு அரசாங்க அலுவலகம் இருக்கின்றது, அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு வயதானவர்கள் முடியாத பட்சத்தில் யாரும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூட மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களோட முறப்பாடு செய்வீர்களானால் அவர்கள் இதை பற்றி விசாரித்து உரிய நடவடிக்கை நிச்சயம் எடுப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பிரபா நான் சொல்வது போல் உங்களிடம் ரிசீட் ஒன்று இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்.
ஆமாம், ஃபேர் ட்ரேடிங்கை நாம் தொடர்பு கொள்ளும் போது அந்த எலக்ட்ரீஷியனின் முழு விவரங்களையும் அவருடைய லைசன்ஸ் நம்பர் போன்றவற்றை அவர்களிடம் கொடுத்தால் மிகவும் இலகுவாக இருக்கும் அல்லவா?
ஓ, மற்றது அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களோட ரிசீட் இருந்தால்தான் இவர் தான் செய்ததுன்றதுக்கான ஒரு அச்சாட்சி உங்களிடம் இருக்கும். நீங்கள் ஜிஎஸ்டி தவிர்ப்பதற்காக கேஷ் ஆன் ஹேண்ட் கொடுத்து எடுத்து செய்விப்பீர்களானால் இந்த அத்தாட்சி உங்களிடம் இருக்காது. நாளைக்கு அவர் சொல்லலாம், இல்லை இது நான் செய்யவில்லை என்று. ஸோ அதை தவிர்ப்பதற்காக தான் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் ரிசீட்டை எடுப்பது மிகவும் நல்ல விடயம் அது.
மிகவும் நன்றி சூரியகுமார் அவர்களே, மிகவும் சிறப்பான தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்கு SBS தமிழ் ஒலிபரப்பின் மனமார்ந்த நன்றிகள்.
முதல் கண் SBS வானொலிக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கு ஒரு அவையான சென்ற ஒரு இதை வழங்குவதற்கு எனது நன்றியை தெரிவித்து, இந்த சம்பத்தை தந்த SBS வானொலிக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.